அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் திங்கள் 21 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். இந்திய தலைநகரில் ஓடும் பேருந்தில் மாணவி ஒருவரை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கிய குற்றவாளிகளில் ஒருவரின் விடுதலையை தடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு பற்றிய ஒரு பார்வை.
உச்சநீதிமன்றம் இன்னும் சற்று நிதானமாக அக்கறையோடு இந்த வழக்கை அணுகியிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இவ்வளவு அவசரமாக அதை தள்ளுபடி செய்திருக்க வேண்டியதில்லை.
ஐநாவின் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையில் தமிழ்நாட்டின் நிலை குறித்த ஒரு அலசல். இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களால் தொடரும் பெரும் இழப்புகளை சந்தித்து வருவதாக கூறும் வட இலங்கை மீனவர்களின் குமுறல்கள்.
அப்படி ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேல எழுத்து கொண்டு போனாங்க. நாங்க குளறி பள்ளத்தின் அணியத்தில் ஏறினேவிக்கு லைட் அடிச்சு கூப்பிட்டேன், நீங்க வாங்க வாங்கன்னு. கடற்படை ரகன் ஒரு 10 மீட்டருக்குள்ளே எங்களில் இருந்து 100 மீட்டருக்குள்ள வந்துச்சு.
இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து விரைவில் தொடங்கப்படலாம் என்று இருதரப்பிலும் வெளியாகியுள்ள உறுதிப்படுத்தல்கள். பின்னர் விளையாட்டு அரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் கிருத்திகா நாராயணன்.
உலகளவில் கால்பந்து நிர்வாகத்தில் இடம்பெற்றிருந்த 2 முக்கிய நபர்களான செட் பிளாட்டர் மற்றும் மிச்சல் பிளாட்டினி ஆகியோருக்கு 8 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தான் கொள்கை அடிப்படையில் நடந்து கொள்ளும் ஒரு மனிதர் என தெரிவித்துள்ள செட் பிளாட்டர் தன் மீதான தடைக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உள்ளதாக கூறியுள்ளார். தன் மீது அவதூறுகள் சுமத்தப்படுவது குறித்து தான் மிகவும் வருந்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஆப்கானிஸ்தானில் நடந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் 6 வெளிநாட்டு ராணுவத்தினர் கொல்லப்பட்டுள்ளதாக நேட்டோ கூறியுள்ளது. பஹ்ரம் விமான தளத்திற்கு அருகே உள்ள கூட்டு நேட்டோ ஆப்கானிய ரோந்து இலக்கினை மோட்டார் சைக்கிளில் வந்த அந்த குண்டுதாரி தாக்கினார். இத்தாக்குதலில் ராணுவத்தினர் பலர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலை தாமே நடத்தியதாக தாலிபான் அமைப்பு கூறியுள்ளது. இதில் இறந்தவர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகம் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இதுவரை உயிரிழந்த படையினர் எந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை.
உலகளவில் கச்சா எண்ணெயின் விலைகள் மேலும் வீழ்ச்சியடைந்துள்ளன. தற்போது 1 பிபாய் பிரெண்ட் கச்சா எண்ணெயின் விலை 36 அமெரிக்க டாலர்கள் அளவிற்கு விழுந்துள்ளது. கடந்த 2004 பிறகு முதல் முறையாக இந்த அளவிற்கு எண்ணெய் விலை குறைந்துள்ளது. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருந்த விலையை விட இந்த விலை 20% குறைந்துள்ளது. அப்போது எண்ணெய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி அமைப்பான ஒபேக் நிறுவனம் உற்பத்தியை குறைப்பதற்கு எதிரான முடிவை எடுத்திருந்தனர். எண்ணெய் விநியோக தேவை குறைந்த போதிலும் உற்பத்தியை குறைக்க அவர்கள் இணங்கவில்லை. எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள் இதன் மூலம் பலனடைந்துள்ளன என்றாலும் நைஜீரியா, வெனிசுவேலா மற்றும் வளைகுடா நாடுகளினால் இதனால் உள்நாட்டு வரவு செலவு திட்டங்கள் கடுமையான வெட்டுக்கள் ஏற்பட்டுள்ளன. சர்வதேச அளவில் எண்ணெய் விலைகளில் வீழ்ச்சி தடுத்து நிறுத்தப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவாகவே உள்ளன என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.
தாலிபான் தீவிரவாதிகள் காவல்துறை தலைமையகத்தை ஹெல்மாண்ட் மாகாணத்தின் மற்ற பகுதியிலிருந்து முற்றிலுமாக துண்டித்துள்ளதாக தெற்கு ஆப்கானிஸ்தான் சாங்கின் மாவட்டத்தில் உள்ள ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி கூறியுள்ளார். காவல் துணையினரும் இராணுவத்தினரும் தங்களின் காவலரண்களை பாதுகாத்து வருகிறார்கள் என்று இராணுவ தளபதி முகமது தாவூத் கூறியுள்ளார். ஆனால் 2 நாட்களாக நடந்து முடிந்த கடும் சண்டையால் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். தமது அலுவலக வளாகத்தில் சடலங்களும் காயமடைந்த வீரர்களும் இருப்பதாகவும் உணவு மற்றும் ஆயுதங்கள் குறைவாக இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார்.
பாரிஸில் நடைபெற்ற படுகொலைகள் தொடர்பில் 5 பேர் பெல்ஜியத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தனித்தனியாக முற்றுகையிட்டு நடத்தப்பட்ட 2 தேடுதல் நடவடிக்கைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக அரச தலைமை வழக்கறிஞரின் அலுவலக பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
கத்தோலிக்க திருச்சபை மற்றும் அதன் நிறுவனங்களின் சீர்திருத்தம் தொடர்ந்து உறுதியோடு முன்னெடுக்கப்படும் என்று மூத்த கார்டினல்கள் மற்றும் ஆயர்களிடம் போப் பிரான்சிஸ் கூறினார். வாத்திகனின் மத்திய நிர்வாக அமைப்பான குரியாவில் தனது வருடாந்திர உரையின் போது அவர் இப்படி தெரிவித்துள்ளார். சீர்திருத்தத்துக்கு எதிராக செயல்படும் சில தனிநபர்களின் தோல்விகளை பார்த்துள்ளதாகவும், எனவே நேர்மையுடனும் பணிவோடும் நடந்து கொள்ளும்படியும் அவர் தனது கார்டினல்களையும் பிஷப்களையும் வலியுறுத்தியுள்ளார்.
பன்னாட்டு ஜப்பானிய பெருநிறுவனமான டோஷிபா 7000 பணியிடங்களை மூடப்போவதாக அறிவித்துள்ளது. இந்த நிதியாண்டிற்கான நட்டம் 4.5 பில்லியன் டாலர்கள் அளவிற்கு இருக்கும் என கணக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பும் வந்துள்ளது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இந்திய குறிப்புகள். இந்திய தலைநகர் டில்லியில் ஓடும் பேருந்தில் மாணவியொருவரை கூட்டாக பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கிய குற்றவாளிகளில் ஒருவரின் விடுதலைக்கு எதிராக செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. இது தொடர்பான குறிப்பொன்றை வழங்குகிறார் சங்கீதா ராஜன்.
இந்திய தலைநகர் டெல்லியில் ஓடும் பேருந்தில் பெண் ஒருவரை கூட்டாக பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கிய குற்றவாளிகளில் ஒருவரின் விடுதலைக்கு எதிராக செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை இந்திய உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. 3 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த குற்றச்செயல் இடம்பெற்றபோது அந்த நபருக்கு 17 வயது என்பதால் இந்திய சிறார் தண்டனை சட்டத்தின் அடிப்படையில் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தண்டனை காலம் முடிவடைந்து அவர் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக பெண்கள் அமைப்பு ஒன்று மேல்முறையீடு செய்தது. விடுவிக்கப்பட்ட நபரை தொடர்ந்தும் தடுத்து வைக்க சட்டத்தில் இடமில்லை என்று கூறி மேல்முறையீட்டு மனுவை 2 நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு நிராகரித்தது. அந்த நபர் இந்த மாதத்தின் முற்பகுதியில் விடுவிக்கப்பட்டு அறக்கட்டளை ஒன்றின் பராமரிப்பில் ஒப்படைக்கப்பட்டார். இந்த பாலியல் வன்செயலில் ஈடுபட்ட இதர 4 ஆண்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 5வது நபர் சிறையில் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் இன்று நீதிமன்றம் இந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த ஒருவரின் விடுதலைக்கு தடை விதிக்க மறுத்துள்ளது குறித்து ஜோதி சிங் என்ற அந்த பெண்ணின் பெற்றோர் மிகுந்த கவலையும் வேதனையும் வெளியிட்டுள்ளனர்.
இந்திய உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு பற்றி மூத்த வழக்கறிஞரும் பெண்ணிய செயற்பாட்டாளருமான அருள்மொழி அவர்களிடம் பேசினார் சிவராமகிருஷ்ணன்.
உச்சநீதிமன்றம் இன்னும் சற்று நிதானமாக அக்கறையோடு இந்த வழக்கை அணுகியிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 2வது, இதில் உச்சநீதிமன்றம் பரிசீலித்திருக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஆவணம் என்பது அந்த சிறுவன் என்று சொல்லப்படுகிற அந்த குற்றவாளிக்கு அவரை பற்றிய அவருடைய நடத்தையை பற்றிய அவருக்கு மனநல ஆலோசனை கொடுத்தவர்களுடைய அறிக்கை. அந்த மனநல ஆலோசகர்களுடைய கருத்தின்படி அந்த சிறுவன் கடைசி வரை தன்னுடைய தவறை உணரவே இல்லை, தான் செய்தது குற்றம் என்று அவன் எண்ணவே இல்லை, நினைக்கவே இல்லை என்பது. அந்த ஒரு குற்ற உணர்ச்சிக்கோ அல்லது தான் செய்தது தவறு என்கிற எண்ணத்திற்கோ ஆளாகாத ஒருவனை இப்படி எந்த விதமான ஒரு கண்காணிப்பும் அதற்கான நிபந்தனைகளும் இல்லாமல் விடுவிப்பது என்பது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்? இதுவரை சிறுவன் என்கிற காரணத்தினாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய அடையாளங்கள் சொல்லப்படக்கூடாது என்பதாலும் அவருடைய முகத்தை மறைத்து தோற்றம் எது என்று தெரியாமலேயே வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த சிறுவன் விடுவிக்கப்பட்டால் இவன் தான் அந்த குற்றவாளி என்பது கூட யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உச்சநீதிமன்றம் இன்னும் கவனத்தோடு பரிசீலித்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.
ஆனால் நீதிபதிகள் வந்து சிறார் தண்டனை சட்டம் தொடர்பில் என்ன விதிகள் இருக்கின்றன, என்ன சட்டங்கள் இருக்கின்றனவோ அதன் அடிப்படையில் தான் தங்களால் முடிவெடுக்க முடியும் அல்லது முடிவெடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்பொழுது நாட்டில் குற்றங்களுக்காக சிறார்கள் தண்டிக்கப்படக்கூடிய வயது 18லிருந்து 16ஆக குறைக்கப்பட வேண்டும் எனும் வாதங்கள் வலுத்து வருகின்றன.
நீதிமன்றங்கள், குறிப்பாக உச்சநீதிமன்றம், ஏதோ சட்டத்தில் தனக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு உட்பட்டு மட்டுமே செயல்பட்டு வருவதை போலவும் வேறு எந்த கருத்துக்களிலும் அவர்கள் எந்த விதமான பிரச்சனைகளிலும் அவர்கள் கருத்தை சொல்லுவதில்லை என்பதை போலவும் இந்த ஒரு நிலைப்பாடு எடுப்பது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. அரசுகள் செய்ய வேண்டிய வேலைகள்ல நீதிமன்றங்கள் பல இடங்கள்ல குறுக்கிடுகின்றன. அடுத்தது, இளம் சிறார் குற்றவாளிகளுடைய வயது 18லிருந்து 16ஆக ஆக்கப்பட வேண்டும் என்கிற விவாதம் ஒரு பொதுப்படையான விவாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விவாதம் எல்லா குற்றங்களுக்கும் பொருந்தாது. பாலியல் வல்லுறவு தொடர்பான குற்றங்கள் அதனுடைய தன்மையை பொறுத்து IPC 376 ரேப் என்கிற அந்த இலக்கணத்தில் வருமானால் அத்தகைய குற்றங்களில் ஈடுபடுகிற அந்த குற்றவாளிகளுக்கு 16 வயது என்பதை கண்டிப்பாக உருவாக்க முடியும். ஒட்டுமொத்தமாக வயதையே 18லிருந்து 16ஆக குறைத்து விடுங்கள் என்று சொல்லுவது நல்லதல்ல.
இப்படியான ஒரு தவறு அல்லது குற்றம் நடைபெறும் பொழுது உடனடியாக நீதி பரிபாலனம் நடைபெற்று விட வேண்டும், தவறு இழைத்தவர்கள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உடனடியாக தண்டிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட வேண்டும் அல்லது அவர்கள் மீது மிக கடுமையான தண்டனை எடுக்கப்பட வேண்டும், இப்படி எல்லாம் பல செயல்பாட்டு குழுக்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து பல போராட்டங்கள் ஈடுபட்டு வராங்க. இந்த மாதிரியான மனநிலை சரியானதா?
கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பதட்ட மனநிலை என்பது ஒரு நியாயம் நீதி கிடைப்பதற்கான உதவியை செய்யாது, கையில் கிடைத்தவனை கல்லால் அடித்து கொன்றுவிடு என்கிற மனநிலைக்கு தான் இட்டு செல்லும். ஆகவே அதில் ஒரு நிதானம் தேவை. எந்த குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் உரிய காலத்தில் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டால்தான் அந்த பாதிக்கப்பட்டவருக்கும் ஒரு நீதி கிடைக்கப்பட்டதாக எண்ணம் இருக்கும், மக்களுக்கும் பொதுவாக நீதி வழங்கப்பட்டது என்கிற ஒரு தோற்றம் இருக்கும்.
மூத்த வழக்கறிஞரும் பெண்ணிய செயற்பாட்டாளருமான அருள்மொழி. மனிதவள மேம்பாடு தொடர்பான ஐநா அறிக்கையில் 188 நாடுகளின் வரிசையில் இந்தியா முந்தைய இடத்திலிருந்து ஒருபடி முன்னேறி 130வது இடத்திற்கு வந்திருக்கிறது. இந்த அறிக்கையின் அளவுகோல்படி இந்திய மாநிலங்களில் கேரளா முதலிடத்திலும், இமாச்சல பிரதேசம் இரண்டாம் இடத்திலும், தமிழ்நாடு மூன்றாவது இடத்திலும் இருக்கின்றன. மனிதவள மேம்பாட்டில் இந்தியாவின் நிலை மற்றும் தமிழ்நாட்டின் இடம் குறித்து புதுடெல்லியில் உள்ள தொழில் வளர்ச்சி படிப்புகளுக்கான ஆய்வு மையத்தின் துணை பேராசிரியர் கலையரசனை தொடர்பு கொண்டு கேட்டார் எல்ஆர் ஜெகதீசன்.
ஒன்னு வந்து ஒரு ஒரு நாட்டின் மக்களினுடைய சராசரி பள்ளி கல்வி விகிதம், ரெண்டாவது வந்து அவர்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அது வந்து அவங்களுடைய ஹெல்த் தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள், மூன்றாவது வந்து தனிநபர் வருமானம். இது மூன்று காரணிகள் தான் வந்து ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டுடைய வளர்ச்சி தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். இப்ப இந்த 2003 இருந்து ஒரு 135 வந்தது, அதுல இருந்து வந்ததுக்கு காரணங்கள் என்ன சொல்றதுன்னா, இப்ப நீங்க கடந்த ஒரு 15-20 ஆண்டு காலமா பாத்தீங்கன்னா அதிகமா இதை டிரைவ் பண்ற விஷயங்கள் வந்து தனிநபர் வருமானம் அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு பிரச்சனையே என்னன்னா, மற்ற பல வளரும் நாடுகள்ல வந்து தனிநபர் வருமானம் வளர்ந்துடுது, ஆனா அவர்களுக்கு அந்த வருமானத்துக்கு ஏற்ற அளவு கல்வியோ அல்லது சுகாதார வசதியோ வர்றது கிடையாது.
இந்த அறிக்கையிலே அடிப்படையாக கொண்டு இந்தியாவுக்குள் இருக்கும் மாநிலங்களுடைய செயல்பாடு, அதனுடைய மனித வள மேம்பாடுங்கிறது ஒப்பிட்டு வந்திருக்கும் செய்திகள்ல.
அதுதான் விஷயம். நீங்க இதுல பாத்தீங்கன்னா, நீங்க நீங்களே சொன்னீங்க, அதாவது இந்த ரிப்போர்ட்ல குறிப்பா சொல்றது வந்து கேரளா வந்து ஃபர்ஸ்டா இருக்கிறது. கேரளா வந்து பர் கேபிட்டல் இன்கம்ல லோவஸ்ட், மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தனிநபர் வருமானம் குறைந்த வருமானம், மகாராஷ்டிரா, பஞ்சாப், இன்னும் குஜராத் எல்லாத்தையும் அதிகமா இருக்கிற விஷயங்கள். ஆனாலும் கேரளா வந்து ஏன் இன்னும் ஃபர்ஸ்டா இருக்குன்னா, அங்க கல்வி சுகாதாரம் வந்து மற்ற மாநிலங்களை விட பெட்டரா இருக்கு, அதான் அதனுடைய முக்கிய காரணம். ஆனா அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, கேரளா வந்து நம்ம முன்மாதிரியே எடுத்துக்க முடியாது அப்படின்றது ஒரு பிரச்சனை இருக்கு. கேரளா வந்து ஒரு சின்ன மாநிலம், அங்க வந்து ஒரு பெரிய ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் கிடையாது, அது வந்து ஒரு மணி ஆர்டர் எக்கனாமி தான். அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு கேரளா இருக்க முடியாது. ஏன்னா கேரளா வந்து இன்னமும் அதனுடைய பொருளாதாரத்தை தள்ளக்கூடிய விஷயம்னு சொல்றது வந்து வெளியில இருந்து வர வருமானம் தான். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டை வந்து நம்ம கம்பாரிசனா எடுத்துக்க முடியாது.
அப்படியானால் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது இடம்தான் இந்திய மாநிலங்களை அளப்பதற்கான நியாயமான ஒரு அளவுகோல்னு நீங்க நினைக்கிறீங்க?
நியாயமான அளவு உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஒரு ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, இங்க வந்து ஒரு உற்பத்தி திறன் இருக்கு. இங்க யாரும் வந்து வெளியில இருக்க வருமானத்தை நம்பி தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் கிடையாது.
அந்த அளவுகோலின்படி பார்க்கும்பொழுது தமிழ்நாடு தான் இந்தியாவில் மனித வள மேம்பாட்டில் முதன்மையான மாநிலம் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா?
உறுதியாக சொல்ல முடியும். ஒரு அளவுல ஒரு செல்ஃப் டிரைவன் எக்கனாமி அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி என்னன்னா, இப்ப நீங்க மிக அடுத்து நீங்க ஒரு வளர்ந்த மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து குஜராத் சொல்லலாம், மகாராஷ்டிரா சொல்லலாம், பஞ்சாப் சொல்லலாம். இப்ப குஜராத் மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டீங்கன்னா, குஜராத்துக்கு மகாராஷ்டிராவுடைய தனிநபர் வருமான அளவுக்கு அவர்களுடைய மனித மேம்பாட்டு வளர்ச்சி இல்ல.
தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி வந்து பொருளாதார வளர்ச்சி என்பது
காரணங்கள் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாற்று காரணங்கள் இருக்கு. இப்ப நீங்க மகாராஷ்டிரா குஜராத் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய போக்கஸே வந்து இண்டஸ்ட்ரியை வளர்க்கறது, தொழிற்சாலை வரும்போது அதுக்கு நிறைய இன்சென்டிவ் கொடுக்கறது, அந்த தொழிற்சாலை உருவாக்குறதுக்கு அதனுடைய எம்ப்ளாய்மெண்ட் போக்கஸ் அப்படி நிறைய பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இன் அடிஷன் டு இட், அவங்க தமிழ்நாட்டுல இண்டஸ்ட்ரி வளர்த்தாலும் அதுக்கு இன்னொரு வகையில் நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜா இருக்கிற பொசிஷன் என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து கடந்த ஒரு திராவிட இயக்கங்கள் வந்தது, ஒரு குறிப்பா திமுக அதிமுக ஒரு 60 பிறகு இங்க தமிழ்நாட்டுல ஒரு விஷயங்கள் நடந்தது என்னன்னா, ஒரு பப்ளிக் பாலிசிக்கு ஒரு பப்ளிக் குட்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அது வந்து குறிப்பா சுகாதாரம் கல்வி அப்படின்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதுதான் நமக்கு வந்து இப்போதைக்கு அது வந்து நமக்கு முன்னாடி போட்ட அந்த விதைகள் வந்து நமக்கு இப்போதுதான் அதனுடைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது.
அதே சமயத்தில் எதிர்த்தரப்பில் இருந்து ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது, இலவசங்கள் கொடுத்து தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை கெடுத்து விட்டார்கள், தமிழக மக்களை சோம்பேறிகளாக்கி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது தானே திராவிட இயக்க அரசுகள் மீது.
இதே கேள்வி நம்ம திருப்பி கேட்கல. இப்ப நீங்க பக்கத்துல ஒரு ஆந்திர மாநிலத்துல நீங்க சுத்தமான சூசைடு நடந்துச்சு விவசாயிகளுக்கு, அதே மாதிரி மகாராஷ்டிரா விதர்பான்றதுல நிறைய விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. நீங்க தமிழ்நாட்டுல அப்படி ஒரு தற்கொலை நீங்க பார்க்க முடியாது. ஆனா பிரச்சனைகள் இருக்கு. நீங்க இப்ப தமிழ்நாடு இது வந்து ஒரு சஸ்டைனபிளா அப்படின்றது, இது வந்து ஃபியூச்சரா அப்படின்றதுக்கு ஒரு கேள்விக்கு நமக்கு ஒரு ஒரு நமக்கு ஒரு கேள்வி இருக்கு.
புதுடெல்லி தொழில் வளர்ச்சி படிப்புகளுக்கான ஆய்வு மையத்தின் துணை பேராசிரியர் கிளையரசன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை மற்றும் தமிழகம் தொடர்பான குறிப்புகள் அடுத்து. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்களின் இழுவை படகுகள் தொடர்ந்தும் தங்களின் வாழ்வாதாரங்களுக்கு சேதம் ஏற்படுத்தி வருவதாக வட இலங்கை தமிழ் மீனவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். கடந்த புதனன்று இரவு இந்திய இழுவை படகுகள் தனது வேலைகளை சேதப்படுத்தி தன்னையும் இழுத்துச் சென்று மூழ்கடிக்க முயன்றதாக இலங்கை மீனவர் ஒருவர் அதிகாரிகளிடம் முறையிட்டிருக்கிறார். மேலதிக தகவல்களுடன் வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி உட்புகும் இந்திய மீனவர்களின் இழுவை படகுகளினால் சேதமாக்கப்படுகின்ற வடபகுதி மீனவர்களின் வலைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களுக்கு நட்டையீடு வழங்க வேண்டும் என்று கடல்தொழில் திணைக்கள அதிகாரிகள் அரசாங்கத்திடம் கோரியிருக்கின்றார்கள். எல்லை தாண்டி வருகின்ற இந்திய மீனவர்களின் இழுவை படகுகளினால் வடபகுதி மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களுக்கு தொடர்ச்சியாக சேதம் ஏற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த புதன்கிழமை இரவு காரைநகர் கடற்பரப்பினுள் பிரவேசித்த இந்திய மீனவர்களின் இழுவை படகுகளினால் தனது மீன்பிடி வலைகள் அறுத்து சேதமாக்கப்பட்டதுடன் தனது படகம் இழுத்துச் செல்லப்பட்ட போது தெய்வாதீனமாக தான் உயிர் தப்பியதாக காரைநகரைச் சேர்ந்த கதிரமலை யோகநாதன் என்ற மீனவர் அதிகாரிகளிடம் முறையிட்டிருக்கின்றார். அன்று என்ன நடந்தது என யோகநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
நாங்க 4 மணிக்கு தொழிலுக்கு போயிங்கோ, இரவு 10 மணிக்கு விலைய எழுப்போம் பண்ணிட்டு அந்த நிலவு படுற சீசனுக்கு கும்பலா பட்டது இழுத்து கொண்டு நிக்க வைக்க கடற்பட இருந்து இரவு லைட் அடிச்சு கொண்டிருந்தவங்க இருட்டு 20 பீஸ் இழுத்து போட்டு பார்த்தோம். எங்கள்ட்ட விலையக்க வந்து 25 ரோலர்காரர் அப்படியே லைனா வந்து கொண்டிருந்தாங்க. நாங்க லைட்டி அடிச்சோம், அவங்க நேவி லைட்டி அடிக்க அவங்க எங்கள்ட்ட விலையக்கல்ல விழுந்து எங்களையும் விழுத்தாங்க. ஒரு 75 மீட்டர் விலையக்க இருந்து என்னையும் கூட்டாளிகளுக்கு கூட்டாட்டி ஐயோண்டு குளறியுங்கோ வள்ளம் நல்ல காலம் கவலாவிட்டு தண்டை கொஞ்சம் காத்தீராடியனா
இந்த சம்பவம் நடைபெற்ற அன்று 4 இந்திய மீனவர்கள் ஒரு இழுவை படகுடன் கைது செய்யப்பட்டு கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக கடற்படை பேச்சாளர் பிபிசியிடம் கூறினார். அதே நேரம் இந்த சம்பவம் குறித்து தமக்கு முறையிடப்பட்டிருப்பதை யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் பாலசுப்ரமணியம் ரமேஷ் கண்ணா அவர்கள் எம்மிடம் உறுதிப்படுத்தினார்.
அந்த சந்தர்ப்பத்திலே கடற்படையினர் நடவடிக்கை எடுத்ததன் பிரகாரம் ஒரு படகும் 4 இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டு எம்மிடம் ஒப்படைக்கப்பட்டது. நாங்கள் ஊராவுத்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்தி இருந்தோம். அவர்களை வருகின்ற 23ஆம் தேதி மட்டும் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிறது.
லோகநாதன் என்பவருக்கு சேதம் ஏற்படுத்திய இந்திய மீனவர்கள் தொடர்பாக போலீஸ் விசாரணை எதுவும் நடைபெறுகிறதா?
இந்த சம்பவத்திற்கும் கைது செய்யப்பட்ட மீனவர்களுக்கும் தொடர்பு இருக்கா என்பதாக இப்பொழுது எதுவும் கூற முடியாது. விசாரணையின் பிறகே அதை சம்பந்தமாக கூற முடியும்.
இந்திய மீனவர்கள் இலங்கை மீனவர்களுக்கு இந்த மாதிரியாக நட்டம் அல்லது சேதங்களை ஏற்படுத்துகின்றார்கள் என்பது தொடர்பாக ஏதேனும் மேலும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா, விவரங்கள் எதுவும் இருக்கா?
இந்த ஆண்டிலே எங்களுக்கு இதுவரைக்கும் 3.73 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வலை உபகரணங்கள் சேதமாக்கப்பட்டதாக கடற்றொழில் சங்கங்களாலே முறையிடப்பட்டிருக்கின்றது. படகு சேதமான பற்றியாக எந்த முறைப்பாடுகளும் இல்லை. அவருடைய வலை உபகரணங்கள் சேதமாக்கப்பட்டதாக இந்த பெறுமதி கூறப்படுகின்றது. இன்றைய இந்த யோகநாதனுடைய பெறுமதியும் சேர்க்கப்பட வேண்டி இருக்கு. 2014ஆம் ஆண்டிலே 17.2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வலைகள் நஷ்டமாக்கப்பட்டிருக்கின்றது. 2013ஆம் ஆண்டு 6.4 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வலைகள் நஷ்டமாக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டுக்கான கடற்றொழில் திட்டத்திலையும் நாங்கள் இவ்வாறான மீனவர்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறோம்
என்றார் ரமேஷ் கண்ணா அவர்கள். இதேவேளை இந்திய மீனவர்களின் வருகை வடபகுதியில் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் நேற்றும் புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 6 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
மாணிக்க வாசகம் அளித்த குறிப்பை கேட்டீர்கள். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை விரைவில் தொடங்கும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இருதரப்பு அதிகாரிகளும் உறுதிப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான குறிப்பொன்றை அளிக்கிறார் சென்னையிலிருந்து ஜெயக்குமார்.
தூத்துக்குடி கொழும்பு மற்றும் ராமேஸ்வரம் தலைமன்னாறு இடையேயான கப்பல் போக்குவரத்து உள்ளிட்ட புதிய கடல் வழித்தடங்களை விரைவில் துவக்க இந்திய அரசு முயற்சிகளை முன்னெடுத்துள்ளதாக கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அதிமுகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினரான வி மைத்ரேயன் எழுப்பியிருந்த கேள்விக்கு அளிக்கப்பட்டிருந்த பதிலில்தான் இது என்று கூறப்பட்டிருந்தது. இதனிடையே இந்திய இலங்கைக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து சேவைகள் விரைவில் துவங்கப்படும் என இலங்கை அரசின் துறைமுக மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க பிபிசியிடம் தெரிவித்தார்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வந்திருந்த நேரம் இந்த கப்பல் சேவையை துவங்குவது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இப்போது இந்திய தூதரகமும் எமது துறைமுக அதிகாரிகளும் இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இந்த பணிகள் தொடர்பான இறுதி நடவடிக்கைகளுக்கு இன்னும் சில வாரங்கள் தேவைப்படுகின்றன. விரைவில் இந்த கப்பல் போக்குவரத்து திட்டத்தை துவங்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
தென்னிந்தியா மற்றும் வட இலங்கை இடையேயான உறவுகளை ஊக்குவிக்கவே இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அர்ஜுன ரணதுங்க குறிப்பிட்டார்.
சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்துகளுக்காகவே இந்த கப்பல் போக்குவரத்து நடக்க இருக்கிறது. குறிப்பாக தென்னிந்தியாவில் உள்ளவர்கள் வட இலங்கை செல்வதற்கு மிகுந்த சிரமங்கள் எதிர்நோக்க நேரிடுகிறது. கொழும்பு விமான நிலையத்துக்கு வந்து 6-7 மணி நேரம் தரைவழியில் பயணித்துதான் அவர்கள் வட இலங்கைக்கு செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த புதிய திட்டத்தின் மூலம் அந்த பயணிகளுக்கு வசதி ஏற்படும். அந்த பயணிகளுக்கு அதிக அளவில் பொருட்களை கொண்டு வரவும் வசதி கிடைக்கும். இந்திய இலங்கை உறவை மேம்படுத்தும் நோக்கத்துடன் குறிப்பாக தென்னிந்தியாவுக்கும் வட இலங்கைக்கும் இடையிலான உறவுகளை ஊக்குவிப்பதுதான் இதன் நோக்கம்
என்றார் இலங்கை அரசின் துறைமுக மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க. சில மாதங்களுக்கு முன்னதாக இலங்கையில் உள்ள அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணையத்தை சேர்ந்த அபாஸ் கருத்து வெளியிடுகையில், இந்த சேவைகள் துவங்கப்படும் பட்சத்தில் இந்தியாவிலிருந்து தாயகம் திரும்ப விரும்பும் இலங்கை அகதிகளுக்கு அது மிகப்பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என குறிப்பிட்டிருந்தார். முன்னதாக பொன் ராதாகிருஷ்ணன் இன்று இந்திய மாநிலங்களவையில் அளித்திருந்த பதிலில், பங்களாதேஷ் மற்றும் இந்தியாவின் கடலோர போக்குவரத்தை ஊக்குவிக்கும் ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும், அதேபோல இந்தியா மியான்மருக்கு இடையே சரக்கு கப்பல் போக்குவரத்து கடந்த 2014 துவங்கப்பட்டது எனவும் தெரிவித்தார்.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார் அளித்த குறிப்பு அது. இனி இலங்கை குறிப்பொன்று. இலங்கை அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக சிறப்பு நீதிமன்றத்தின் வழியாக விசாரணை நடத்தப்படும் என்று அதிகாரிகள் அண்மையில் கூறியிருந்தனர். ஆனால் இந்த சிறப்பு நீதிமன்றத்தின் நடைமுறையில் நம்பிக்கை இல்லை என்று தமிழ் கைதிகளின் விடுதலைக்காக குரல் கொடுக்கும் அமைப்பு ஒன்று கூறியிருக்கிறது. மேலதிக தகவல்களுடன் கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார்.
தமிழ் அரசியல் கைதிகளுக்கு எதிரான வழக்குகளை விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட நீதிமன்றத்தின் மூலம் அந்த கைதிகளின் வழக்குகள் மேலும் தாமதமடைய வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு தெரிவித்துள்ளது. இது சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்த அந்த அமைப்பின் அருட்தந்தை எம் சத்யவேல், இதற்கு முன்னரும் தமிழ் கைதிகளின் வழக்குகளை விசாரணை செய்வதற்காக மன்னார் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் விசேட நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த நீதிமன்றங்களின் மூலம் தமிழ் கைதிகளுக்கு எந்தவிதமான தீர்வும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்த அருட்தந்தை எம் சத்யவேல், அந்த நீதிமன்றங்கள் தற்போது செயல் இழந்த நிலையில் காணப்படுவதாக தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நாடுபூராவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளை கொழும்பில் அமைந்துள்ள விசேட நீதிமன்றத்துக்கு மாற்றுவதற்கு தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி மாத்திரமே இருப்பதாக தெரிவித்த அருட்தந்தை சத்யவேல், ஒரு நீதிபதியினால் குவிந்துள்ள வழக்குகளை துரிதமாக விசாரணை செய்ய முடியாது என்றும் தெரிவித்தார்.
ஒருவருக்கு 7-8 வழக்குகள் இருக்கின்றன. இந்த எல்லா வழக்குகளும் ஒரு இடத்துல வந்து குவிகின்ற போது இந்த புதிய நீதிமன்றம் எடுக்கின்ற காலம் எவ்வளவு என்று தெரியாமல் இருக்கின்றது. எனவே அதுக்காகத்தான் நாங்கள் கூறுகின்றோம், புதிய நீதிமன்றத்தினுடைய வரையறை என்ன, அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள், எவ்வளவு காலத்துக்கு இயங்கப் போகின்றார்கள் என்பதை குறிப்பாக இந்த அரசாங்கம் கூற தவறிவிட்டது அல்லது கூற மறுக்கின்றது. இது இந்த அரசியல் கைதிகளுக்கு மட்டுமல்ல, பொதுவாக அரசியல் கைதிகளுடைய நலன் விரும்புகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஏற்படுத்த பாதிப்பு என்றே கூறுகின்றோம்.
எனவே விசேட நீதிமன்றங்களை அமைப்பதன் மூலம் தமிழ் கைதிகளுக்கு எந்தவிதமான பயனும் ஏற்பட மாட்டாது என்று தெரிவித்த அருட்தந்தை சத்யவேல், ஜனாதிபதி தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி அவர்களை விடுதலை செய்வதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
இந்த விசேட நீதிமன்றம் தொடர்பாக எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. இவர்கள் காலத்தை இழுத்தெடுப்பதற்காக, சர்வதேசத்துக்கு ஒரு புதிய முகத்தை காட்டுவதற்காக இந்த நீதிமன்றங்களை அமைத்திருக்கின்றார். எனவே இப்போது இருக்கின்ற இந்த நீதிமன்றம் போதுமானது. அதே நேரம் புதிதாக வழக்குகள் தொடுப்பதற்கும் பயங்கரவாத தடை சட்ட பிரிவினர் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இருவரும் 12 புதிய வழக்குகள் தொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலே ஜனாதிபதி செய்யக்கூடியது தன்னுடைய அதிகாரத்தை பாதித்து இவர்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான்.
விசேட நீதிமன்றத்தின் செயற்பாடுகள் குறித்து ஆராய்ந்து வருவதாக தெரிவித்த அருட்தந்தை சத்யவேல், இந்த நடவடிக்கைகளின் குறைபாடுகளை எதிர்காலத்தில் மக்கள் முன் வைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார்.
அடுத்து விளையாட்டு அரங்கத்துடன் பிரதீபன் புனிதசீலன்.
வணக்கம் நேயர்களே. விளையாட்டு அரங்கில் இன்று முதலில் உலகளவில் கால்பந்து நிர்வாகத்தில் இடம்பெற்றிருந்த இரண்டு முக்கிய நபர்களான செப் பிளாட்டர் மற்றும் மிச்சல் பிளாட்டினி ஆகியோருக்கு 8 தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்து ஒரு செய்தி. கடந்த 2011 பிளாட்டினிக்கு $2 மில்லியன்களை செப் பிளாட்டர் சட்டவிரோதமாக அளித்தார். அந்த வகையில் அந்த இருவரும் பீஃபாவின் தார்மீக நெறிமுறைகளை மீறினர் என்று அந்த அமைப்பின் விசாரணையொன்று கண்டறிந்தது. அவர்கள் அந்த 8 எந்த விதத்திலும் கால்பந்து விளையாட்டுடன் தொடர்பு பட முடியாது என சர்வதேச கால்பந்து சம்மேளனமான பீஃபா இன்று அறிவித்தது. அவர்கள் மீதான தடை உடனடியாக அமலுக்கு வருகிறது. இந்த தடையை அடுத்து செப் பிளாட்டரின் கால்பந்து நிர்வாக வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. செப் பிளாட்டரை அடுத்து பீஃபாவின் தலைவர் பதவிக்கு வரலாம் என எண்ணியிருந்த மிஷேல் பிளாட்டினியின் கனவும் தகர்ந்துள்ளது. ஆனால் தான் கொள்கை அடிப்படையில் நடந்து கொள்ளும் ஒரு மனிதர் என தெரிவித்துள்ள செப் பிளாட்டர் தன் மீதான தடைக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளார்.
I will fight for me and I will fight for FIFA. Suspended 8 for what?
தன் மீது அவதூறுகள் சுமத்தப்படுவது குறித்து தான் மிகவும் வருந்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பீஃபாவின் தார்மீக நெறிமுறைகளுக்கான குழுவிடம் பிளாட்டினிக்கு அளித்த தொகை நியாயமானதே என்பதை தான் தெளிவுபடுத்தியதாக கருதுவதாகவும் அவர் கூறுகிறார். இதேவேளை பீஃபாவின் தார்மீக நெறிமுறைகளை கையாளும் குழு அதன் செயற்பாடுகள் குறித்து மேலும் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும் என சர்வதேச ரீதியாக விளையாட்டுத்துறையில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்பது தொடர்பில் செயல்பட்டு வரும் ஸ்போர்ட்ஸ் டு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பின் விசேட ஆலோசகர் சில்வியா ஷென் பிபிசிக்கு
தெரிவித்தார்.
FIFA-வின் தார்மீக நெறிமுறை குழு என்ன செயல்முறையை பின்பற்றுகிறார்கள் என்பது தெளிவில்லாமல் உள்ளது. இன்று அவர்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானம் தொடர்பிலும் சில கேள்விகள் உள்ளன. தார்மீக நெறிமுறை குழு இதுவரை எடுத்த முடிவுகளுக்கு இன்று வரை ஒரு உண்மையான காரணத்தை தெரிவித்ததில்லை. தமது முடிவிற்கான காரணம் மற்றும் ஆதாரங்கள் குறித்து தற்போதாவது அறிவிப்பார்களா என்பது சந்தேகமாகவே உள்ளது.
என்றார்
ஸ்போர்ட்ஸ் டு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பின் விசேட ஆலோசகர் சில்வியா சென்க். ஊழலை எவ்வாறு ஒழிப்பது என்பது குறித்து முன்னர் பீஃபாவிற்கு ஆலோசனை வழங்கி வந்த ஸ்போர்ட்ஸ் டு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு பின்னர் பீஃபாவுடனான தொடர்புகளை துண்டித்திருந்தது. அடுத்து டோக்கியோவில் 2020 நடைபெறவுள்ள ஒலிம்பிக்ஸ் போட்டிகளுக்காக அந்த நாடு எதிர்கொண்டுள்ள செலவின அதிகரிப்பு குறித்து ஒரு பார்வை.
டோக்கியோவில் 2020 நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளுக்கான செலவு 9.98 பில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்டுகளாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஆரம்பத்தில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கீட்டை விட 6 அதிகமாகும். இதனை ஜப்பான் அரச ஊடகமான NHK அறிவித்துள்ளது. பெருந்தெருக்களுடன் இணையும் வீதிகளை அமைப்பதற்கான கொடுப்பனவுகள் மற்றும் கட்டுமான பொருட்கள் மற்றும் கூலி ஆகியவற்றில் ஏற்பட்ட அதிகரிப்புகளே இந்த செலவு 6 அதிகரித்தமைக்கு காரணங்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. லண்டனில் 2012 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளுக்காக 8.77 பில்லியன் பவுண்டுகள் செலவாகியிருந்த அதே வேளை அடுத்த ஆண்டு ரியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளுக்கான செலவாக 2.38 பில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்டுகள் கணிப்பிடப்பட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக்குக்கான செலவுகள் 9.98 பில்லியன் பவுண்டுகளை தொடும் என தெரிவிக்கப்பட்டாலும் கடந்த ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளுக்காக ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட செலவினை விட ஜப்பான் எதிர்கொள்ளும் செலவு மிகவும் குறைவானதே ஆகும். கடந்த ஆண்டு ரஷ்யாவில் நடைபெற்ற குளிர்கால ஒலிம்பிக்ஸுக்கான செலவாக ரஷ்யா 31 பில்லியன் பவுண்டுகளை மதிப்பீடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
விளையாட்டரங்கம் கட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. வணக்கம் நேயர்களே.